நண்பர்களே, இது உங்கள் கேடி டாக்ஸ். வெல்கம் டு சீசன் டூ.
பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு. டான் டான் டான்
என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
எப்படி இருக்கீங்க?
கடைசியா கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்ப ரெக்கார்டிங் பண்ணது.
அதான் பாஸ், எப்படி இருக்கீங்க? போன அரியர்ல பார்த்தது, அது மாதிரி போன வருஷம் பார்த்தது. எங்க புத்தாண்டை ஒட்டி நம்ம அடுத்த விரைவா அடுத்த எபிசோடு போட்டுடலாம். இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்து ரெடியா இருந்தோம். வழக்கம் போல நம்ம சோம்பேறித்தனத்தால டிலே ஆயிருச்சு. பொங்கல் வந்து, பொங்கலை தாண்டி ரிபப்ளிக் டே வந்துருக்கு.
ஒரு டிப்பர் லாரி தேரும்
இந்த வருஷம் இப்பதான் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம். மெது மெதுவா பண்ணிடுவோம். ஓகே, நம்ம சகா பாட்காஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியல, பட் நம்மளதுதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஆரம்பிச்சு.
இல்ல இல்ல, அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம தான் டிலே பண்ணி.
மக்களை சந்தித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்றவங்க அர்த்தம்.
நாங்க இரண்டரை கலந்து விட்டோம்.
ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்?
இன்னைக்கு கேஷுவலா ஏதோ பேசலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி தாட் வந்தது, அதாவது நம்ம இப்ப இருக்க ஐடியாலஜிங்கிறது வந்து இந்த கருத்து சித்தாந்தம்ங்கிறது நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்குமே, இல்ல ஒவ்வொருத்தரும் தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஸோ அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன
பேசலாம்? கண்டிப்பா, அதான் எப்படி வந்துச்சு, டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். இது யார் மனதையும் புண்படுத்த இல்லை, அண்ட் தென் கொஞ்சம் தவறுகள் இருந்தா இந்த பிள்ளைகளை உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க.
கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட ஐடியாலஜி, இப்ப நீங்க இருக்க ஐடியாலஜி வந்து எப்படி உங்களுக்கு ஷேப் ஆச்சு, அதோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எப்படி, அந்த மாதிரியான எஸ்டிடி எல்லாம் நீங்க சொல்லுங்க.
ஓகே, இத என்ன பொறுத்த வரைக்குமே பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தையும் முன்னாடியே சொன்னதுதான். ரெண்டு விஷயத்த வந்து ஃப்ரம் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எந்த இடத்துலயுமே அதை விலக்கி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே அதுக்கான இன்ஃபுளுன்சஸ் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறத நான் நம்புற ஒரு விஷயம். அண்ட் எனக்கு எப்படி இந்த ஐடியாலஜி எப்படி ஷேப் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எடுத்தோன்னே இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் வந்து கான்சியஸா ஷேப் ஆயிடுச்சு. இப்ப இருக்கு ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தேன் அப்படின்னே இல்லை. லைக் நம்ம எப்படி ஒரு மதமோ ஒரு கம்யூனிட்டி வந்து நம்ம பிறப்பால ஒன்னை சார்ந்து நம்ம பிறக்கும் போதே வந்துருதோ, அது மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜியுமே நம்ம வீட்டுல என்ன இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் நமக்கு எஜுகேட் பண்றதே. அதை சுத்தி பார்த்து அதை பார்த்துதான் நம்ம வளர்ந்தோம். ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எப்போ நமக்கு வீடு மட்டும்தான் தெரியும் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது. ஸோ அப்போ நான் சின்ன வயசுலேயே நான் பிறந்த உடனேமே எங்கள் வீட்டை சாமி கும்பிடுவாங்க. ஸோ என்ன சொன்னாங்க, சின்ன நான் குழந்தையா இருக்கும் போதே தோலை தூக்கி வச்ச டைம்ல இருந்தே ஏன் சாமி பாரு சாமி பாரு கை சாமி கும்பிடு இப்படி கும்பிடு இப்படி கும்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் சரி எக்ஸாமா போய் இன்னைக்கு தலை குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துரு கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. அது என்ன டிராபேக்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருந்துருச்சு, அது ஒரு பெரிய டிராபேக்கா போய். இது வந்து டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது எனக்கு மதம்ங்கிறது, இது தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது. ஆனா பொலிட்டிக்கல் வந்து எங்க வீட்டுல அப்படி யாருமே எனக்கு எது சொல்லல. சரி இதை பாரு இதை படி, இப்போ இவங்க பாரு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. பட் ஸ்டில் வந்து எனக்கு அப்போ நம்ம நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு வீடு தான் தெரியும், நம்மளோட வட்டாரம்ங்கிறதே வந்து ஒரு வீடு இருக்கும், அப்புறம் ரிலேஷன் கசின்ஸ் வீடு கொஞ்சம் இருக்கும். ஸோ எங்க வீட்டுல என்ன ஐடியாலஜி, எங்க அப்பா எந்த ஸ்டாண்ட்ல இருந்தாரோ அது பேஸ் பண்ண மேகசின்ஸ் இருக்கும் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். பட் நான் அதை பெருசா படிச்சுதான் தெரிஞ்சுக்கல. ஸோ ஓகே, நம்ம வீட்டில் இதை சொல்றாங்க இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம அப்பா அம்மாவாகட்டும் நம்ம எல்டர் சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியல, தெரியலைங்கும் போது தெரிஞ்சவங்க யாரா இருப்பாங்கன்னா ஒன்று வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க, இது அப்பாவோ அம்மாவோ. ஸோ அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும். நம்ம அப்பா சொல்றாரு ஓகே இது அவர் ஒரு கரெக்டானா, அது ஒரு அவர் ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாரு. அண்ணன் சொல்றான் ஓகே ஓகே இப்போ இப்படித்தான் இருக்கும். அது எதுவுமே எனக்கு டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. லைக் எப்படின்னா, இது வந்து நான் கேட்டு வளர்ந்த ஒரு சில விஷயங்களை சொல்றேன். லைக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏய் இந்த கடையில பிரியாணியா, ஏய் அங்க வேணாம்ப்பா அது இவன் முஸ்லீம் கடை உனக்கு பீஃப் கீது கலந்தாலும் கலப்பாங்க அப்படின்னு அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒப்பீனியன் அது. அண்ட் தென் இன்னொன்னு நம்பாங்க, ஏதா இருந்தாலும் சாமி கும்பிட்டு போகணும், முன்னாடி சொன்னவங்க எல்லாம் சும்மாவா சொல்லியிருப்பாங்க, அவங்க முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், இந்த வேப்பலை கட்டுறோம் அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இன்டைரக்ட் இன்ஃபுளுன்ஸ் தான் அது, இன்ஃபுளுன்சர்ஸ் தான் அது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு வரும்போது ஓகே இது கரெக்டா தான் இருக்கும்போது, ஒரு சாமிங்கிறது அது ஒன்று தெய்வங்கிறது ஒன்று இருக்கு, நம்ம நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அதெல்லாம் நம்மளை காப்பாத்தி, ஸோ இது சரி. ஸோ அப்போ ஒரு ஒரு கட்டத்து வரைக்குமே எனக்கு முஸ்லீம்ஸ் வச்சிருக்கிற பிரியாணி ஷாப்ல வந்து அவங்க வந்து பீஃப் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சர்டைன் ஏஜ் எப்போன்னா நான் அவுட் சைட் சொசைட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகிற வரைக்குமே ஒரு மிசோகைனிஸ்டிக்கான ஒப்பீனியன்ஸ் தான் இருந்தது, அண்ட் டைப் காஸ்டிங் நிறைய இருந்துச்சு.
ஜூடிசிஸம்ங்கிறது அந்த இது சொல்றீங்களா, ஒருத்தவங்களை பத்தி நம்ம முன்னாடியே நம்ம இவங்க இவங்கன்னா இப்படித்தான்,
கரெக்ட் கரெக்ட் இவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த காலத்து பார்த்து வளர்ந்த படங்களும் அது மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ 90s அப்படிங்கும் போது அப்ப சினிமாவோட இன்ஃபுளுசஸும் பெருசா இருந்துச்சு, சினிமா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அந்த மாதிரியான காட்டிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த நம்ம கேப்டன் படங்கள்ல வர போற உள்ள முஸ்லிம் தீவிரவாதிகள்
வந்து அதுக்கு தான் வரேன். இப்போ இந்த சினிமான்னு சொல்லும் போது விஜயகாந்த் படத்துல எல்லாம் விஜயகாந்த் பாகிஸ்தான்ல யார் இருப்பா, முஸ்லீம் தான் இருப்பான். அப்போ வந்து இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன தோணும்னா, அப்ப முஸ்லீம்னாலே தீவிரவாதி தானா அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல தெரியாதே நமக்கு வந்து அந்த இது நம்ம இது மேல விதிக்கப்படுது இல்லையா. சோ இதுவும் ஒரு இது சினிமாவும் ஒரு ப்ரிஜுடிசஸுக்கான ஒரு எடுத்து ஒரு எப்படி சொல்ற வழிகாட்டி கொண்டு போகுது அப்படிங்கறத நம்ம.
ஆமா கண்டிப்பா, சினிமாங்கிறது வந்து இது சினிமாங்கிறது தமிழ்நாட்டுல அரசியலையே சேவ் பண்ணிருக்கிறதுங்கிறது ஒண்ணு, அது இல்லாம இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் வந்து அதான் டைப் காஸ்டிங்க்கு வந்து பெரும்பாலும் இப்படிதான் இருந்திருக்கு. அது இது எப்படி இருந்திருக்குன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நான் சின்ன வயசுல பார்க்கும் போதே பாகிஸ்தான் வந்தாலே ஒரு மாதிரி கோபம் வரும், எதுக்கு வருதுன்னே தெரியாது, நான் அவனை பார்த்தாலே பிடிக்காது, ஸோ அவங்க நமக்கு எதிரிய அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்மளோட நேஷனல் ஆந்தம் அதெல்லாம் கேட்கும் போது சம்மந்தமே இல்லாமல் நமக்கு அந்த இந்த நாக்கு பூச்சியெல்லாம் வெளியே வரும்ல, அந்த மாதிரியான இது இருந்துச்சு. அது நேஷனலிசமா
ஜெயிக்கின்ற படத்துல அர்ஜுன் தாய் பணிக்குடி பாட்டு பாடும்போது அப்படியே நரம்பெல்லாம் படைச்சு விட வாங்கடா அப்படிங்கிற மாதிரி, இந்த படத்துல எத்தனை பேர் வந்தாலும் ஏறி அடிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கு மாமா அப்படின்னு சொல்லுவான்ல, இந்த குங்கி படத்துல எத்தனை யானை வந்தாலும் அப்படியே சொல்லலாங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
அவங்க டைரக்டா யாருமே எங்க வீட்டுல இதெல்லாம் இது இப்படிதான் இது இப்படிதானுங்கிறான என்னை எஜுகேட் பண்ணல டைரக்டா, பட் நானா நம்ம பார்த்து ஒன்னு பார்த்து வளரும் போது ஓகே இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கத்துக்கிட்டதே அந்த சுத்தி இருக்கிறத பார்த்துதான் வளர்றோம். ஏன்னா சுத்தி ஒரு ஒரு ஐ மீன் நான் அப்ப இருந்து செட்டப் சொல்றேன், 19 செட்டப்புக்கு ஒரு 10-15 வயசு வரைக்குமே நீங்க ஒரு ரொம்ப செமி அர்பன் செட்டப் ரூரல் எல்லாம் இருக்கும்போது நீங்க பார்க்கக்கூடிய சூழல் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடம் மனிதர்களுக்கு வந்து மிக கம்மியா தான் இருக்கும், குறைவா இருக்கும்போது என்ன ஆகுனா அங்க நடக்கிறது மட்டும்தான் நமக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நான் சின்ன வயசு வரைக்குமே நான் உண்மையை நம்பிட்டு இருந்தது என்னன்னா எங்க ஊர் மட்டும்தான் சூப்பரா இருக்கும், தமிழ்நாட்டிலேயே வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் தான் செம்மையா இருக்கும், பக்கத்து டிஸ்ட்ரிக் எல்லாம் அதே போட என் ஃப்ரெண்டு கூட தான் சண்டை போட்டுறேன், ஏ எங்க டிஸ்ட்ரிக் தானே உங்க டிஸ்ட்ரிக் என்னடா இருக்கு அது இதுன்ற. அப்புறம் நான் ஒரு கட்டத்துல வெளியூர் வந்து பார்க்கும்போது நம்ம ஊர் மாதிரி மோசம்னு சொல்ல, ஓய் இங்க இப்படி இருக்கா அப்படிங்கறத வெளியே பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படியே பார்க்காமயே இவங்க சொல்றதையும் கேட்கறதையும் வச்சு ஓகே இது இப்படித்தான் இப்படித்தான் இருந்துச்சுட்டு, அது இல்லாம படம் ஒரு பக்கம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பொலிட்டிக்கலா பண்ணா நீங்க சொல்ற மாதிரி நேஷனலிசம் ஓ இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும், யாரு நல்லவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா அப்புறம் நம்ம 90s பார்த்த நம்ம நாட்டாமை மாதிரியான படங்கள் வந்து ஹெவி இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கும். ஐ அம் சோ பிரிவிலேஜ்டு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துட்டே இருக்கும், ஐயோ நான் பிரிவிலேஜா இருக்குன்னா ஓ அப்ப இத்தனை ஊருக்கே வந்து நல்லது வந்து 18 பட்டிங்க நம்ம நம்ம தாத்தன் தான் சொல்லியிருக்கான் அப்போ ஓகே ஓ எங்கிற மீசையவே காணமே அப்படிங்கிற மாதிரி பென்சில் மீசை கூடும் இது மாதிரியான இதாக இருந்தது. இது வந்து சராசரியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 90s இருந்தவங்களுக்கு வந்து இதாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மேஜரான வீட்டுல யாரு வீட்லையுமே புத்தகங்கள் எடுத்து கொடுத்தோ இதை டைரக்டா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை ஷேர் பண்ணியோ எஜுகேட் பண்ணியோ அந்த மாதிரி எனக்கு தோணல இல்லைங்களா.
இது உண்மைதான், இந்த ஒரு பகுதி மட்டும் இது பொதுவாகவே இந்த முதல்ல எல்லாம் இது எழுதி போட்டிருப்பாங்கல்ல டீ கடையில எல்லாம் இங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமால எல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரியான இது. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில கடைகள்ல நேரடியாவே எழுதி போட்டிருந்தாங்க, அது அந்த இடத்துல மட்டும் இல்ல. ஒன்ஸ் இங்க வந்து எப்படின்னா அந்த ஆரம்ப கால டிராவிடியன் இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப்டர் அந்த எம்ஜிஆர் கருணாநிதி அந்த பிரிவுக்கு அப்புறம் அது எதனாலன்னு தெரியல, பட் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த அரசியலுங்கிறது ஒரு இடத்துல நின்று போயிருச்சு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அவங்க ஒரு ஒரு சில விஷயத்துக்காக போராடினாங்க, அந்த போராடின விஷயம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அது பேசாம விட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு 80s and 90s கிட்ஸ் வந்து யாருமே வீட்டுல அரசியல் பேசி வளராத ஒரு குழந்தைகளா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 95% பேர் அப்படிதான் இருப்பாங்க. காதால கேட்கிற அரசியல்னா மேக்சிமம் என்னவா இருக்கும்னா, செய்தியில வாசிக்கும் போது இந்த கட்சிக்காரன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு ஒன்னே அவங்க வீட்டுல ஒரு 4-5 கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து காதல விழக்கூடிய அரசியலா இருக்கும். அதே சமயம் அந்த எலெக்ஷன் டைம் அப்ப ஊர்ல இருக்கவங்க என்னென்னலாம் பண்றாங்க, யாருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, அந்த ஊர்ல எந்த எம்எல்ஏ ஜெயிச்சு வராங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஐடியாலஜி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கும் நான்
நினைக்கிறேன். இந்த கொடி படத்துல பாத்திருக்கீங்கல்ல, இப்போ தனுஷ் வீட்டுல தனுஷ் த்ரிஷா இருப்பாங்க, தனுஷ் வீட்டுல வந்து ஒரு கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க, த்ரிஷா ஒரு கட்சி. சோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கலா நம்ம இருக்கிற ஸ்டாண்டு தான், நம்ம வீட்டுல அவங்க நம்புறதுதான் சரி, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வளர்ந்து வரும்போது ரெண்டு பேருமே வளர்ந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் தான் இருந்துட்டு இருந்தது. நீங்க சொன்னது ஏன் ஒருவேளை ஏன் வீட்டுல பேசப்படலையோ அப்படின்னு நான் என்னோட நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஏன் இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தாங்களோ அப்படிங்கறது என்னோட இது. ஏன்னா எங்க அப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஆளுதான், வெளியே போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. பட் எங்க அம்மா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபைன், ரொம்ப நேரம் டிவி பாக்குறது வேஸ்ட் ஆஃப் டைம், அண்ட் தென் ஒரு சினிமாவை பத்தி பேசினா அது வந்து எதுக்கு தேவையில்லாத நியாயம் பேசிட்டு இருக்க, நீ வயசுக்கு தகுந்த பேசு, எதுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? சோ இந்த மாதிரியான ஒரு 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 சூழல் தான் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ஒண்ணு தெரியல
நினைக்கிறாங்கன்னா, இவங்க சில்ட்ரன் வந்து அவங்கள அவுட் க்ரோ பண்ணி போறாங்களோ, அவங்க வந்து சொசைட்டிக்கு எதிராக அவங்க சார்ந்திருக்க சமூகத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனசுல அந்த மாதிரி ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ள வந்துருது.
இல்ல எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த சூழல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற கிட்ஸா நம்ம இருக்கும்போது அது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பெருசா படிக்கணும், அந்த மார்க் தான் கிரேடு, வந்து கிரேடு தான் நீ யாருன்னு உன்னை காட்ட போகுது, ரேங்க் தான் உன்னை காட்ட போகுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த டைம் நீ வேற எது பேசினாலும் இவன் டைவர்ட் ஆகி போயிடுவானோ, படிக்கணும், இந்த புக்கு கூட தான் இருக்கிறத இவன் படிக்கணும், வெளிய சினிமா பேசி இவன் டைவர்ட் ஆகி கட்டணத்தை பேசிட்டு அதுக்கு போய் உட்காந்து புக் எடுத்து ரெண்டு இது படிக்கலாம்ல, ரெண்டு பேஜ் படிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் இன்னொன்னு அதேதான், இப்போ நம்ம அதை படிப்பு சாராத ஒரு விஷயத்த சினிமா பத்தியோ அரசியலை பத்தியோ பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ இந்திரா காந்தி 7th பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹிஸ்டரி புக் ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், அப்பதான் நம்ம சொல்லுவோம் இவங்க 8th இருந்தாங்க அப்படிங்கும் போது இதுயே, அப்ப அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம மாறுபட்டு கருத்து இருக்கும்போது அந்த எல்டர்ஸ்னால ஏத்துக்க முடியறது இல்லை.
யாரோ ஒருத்தர் தான் கரெக்டான ஃபேக்ட்ஸ், இல்ல ரெண்டு பேத்துக்குமே டிஃபரெண்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா தான் தான் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இது.
அதான் அந்த இது வந்து இந்த பழைய மைண்ட் செட். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சோ நீ அதான் அதைத்தான் ஃபாலோ பண்ணா, அதை பண்ணினா வாழ்க்கையோட அந்த நிதை அடைஞ்சிடலாம், பயன் அடைஞ்சிடலாம், அதை நீ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, அது மீறியும் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அதோட சின்ன ஒரு என்ன சொல்றேன் ரெசிடியல் எஃபெக்டா தான் நான் இதை இது பண்ண அவங்க நேரம் ஏத்துக்க முடியல. ஏ நீ எதுக்கு நம்ம அந்த இடத்துல அவங்க ஈகோ அடி வாங்கிடுச்சுன்னா, ஏய் போய் உட்காந்து படிக்கிற வரைய பாரு, சும்மா வந்து பெருசுங்க பேசும்போது உனக்கு என்ன இங்க வேலை போ அப்படி இந்த மாதிரியான நிதா சூழல் தான் இருந்துச்சு. இல்ல இல்ல இது எப்ப மாறி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போதோ வேற இருக்க சித்தாந்தங்களை படிச்சு தெரிஞ்சுக்கும் போது வந்து தீர்க்கமான உண்மையின் எதுவும் கிடையாது. பட் இது இந்த சூழலுக்கு இது சரியில்லை, நம்ம நினைச்சது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வரும். ஆனா அப்ப வந்து அது பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நீங்க ஒரு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு சூழலையே வளர்ந்து ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே உங்களை அப்படித்தான் எக்ஸ்போஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அப்ப வந்து அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்றது அப்படிங்கறது வந்து நிறைய தெரிஞ்சுக்கும் போது அது மாறுபட்டிருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. உங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன விட வயசானவர் அப்படிங்கறனால உங்களுக்கான பொலிட்டிக்கல்
வயசு நீங்க இப்பதான்
அதான் இவன் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, இது நான் எஜுகேஷன் நீங்க எஜுகேஷன் ஜாஸ்தி ஜாஸ்தி நான் கம்மியா, இந்த நாயே அஞ்சாம் கிளாஸ்ல ஆறு தடவை ஃபெயில் நான் தான் வாத்தியார் அடிச்சு பாஸ் பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஐடியாலஜிங்கிறது எப்படி சேஃப் ஆச்சு?
ஓகே, எனக்கு இருக்க ஐடியாலஜிங்கிறது வந்து ஒரு பெரிய தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு இருக்கு, போயிட்டு வந்தது. இன்னமும் அந்த தாட் ப்ராசஸ்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஐடியாலஜி, இப்போ நாமன் கிளச்சர் பண்ணி வச்சிருக்க ஐடியாலஜிஸ் ஒவ்வொன்றுமே இங்க வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அந்த நல்லதை நம்ம எடுத்துக்கிறதாகத்தான் செய்ய வேண்டும். அதுக்காக அந்த ஐடியாலஜி நம்ம பார்க்க தான் வேணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி ஷேப் ஆச்சுன்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அந்த அவங்க வளர்ற சூழ்நிலை, அப்புறம் என்னோட வீடு, அப்புறம் டிவி பார்க்கறது, இந்த நியூஸ் பேப்பர் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் என்ன ஷேப் பண்ணுச்சுன்னு நான் பார்க்குறேன். இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா என்னை சுற்றி எல்லாருமே ரிலீஜியஸாக தான் இருப்பாங்க. அப்போ ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அந்த சின்ன வயசுல வந்து பெரியார் படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா, சத்யராஜ் நடிச்சு, அந்த படம் வரைக்குமே இங்க யாருக்குமே இல்ல. அந்த தமிழ் புக்ல கூட ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடம் இருந்தாலுமே பெருவாரியான மக்கள் வந்து இங்க எல்லாருமே சாமி கும்பிடுற மக்களா தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் இங்க வந்து சாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் அப்பப்போ திட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம யோசிப்போம், இப்போ இவன் இப்படி பண்ணதுனால அவனுக்கு ஒன்றும் ஆகலை இல்ல என்ன சாமி வந்து அவன் என்ன சாமி கண்ணை குத்திங்ஸா பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ள எழும். ஆனா பெருவாரியான மக்கள் வந்து இங்க சாமி கும்புறவங்களா இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு, அரச மரத்துக்கடையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்க வந்து ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு 7-8 படிக்கும் போதெல்லாம் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அங்க எக்ஸாம் டைமுக்கு மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போவோம். சோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எங்க வீட்டுக்கு
அதான் கஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது தானே கடவுள் கண்ணுக்கு தெரியவாரு. அது அப்படித்தான்
என்னன்னா ஒரு கையிற நிலை. அப்ப யாராவது ஏதாவது செஞ்சு தர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி, என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறப்பா அப்படிங்கிற மாதிரி.
அது மாதிரி அதான் உங்களுக்காவது ஸ்கூலுக்கு பக்கத்துல, எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே பிள்ளையார் கோயில், வேற வழியே இல்ல.
வீட்டுக்கு பக்கத்துலயே ஒண்ணு இருந்துச்சு, அது எப்படின்னா ஒரு 100 மீட்டர் தொலைவுலயே ஒரு பிள்ளையார் கோயில். அது வந்து போற வழியில தானே, ஏதாவது விசேஷ நாளுனா இல்ல விசேஷ நாள் லீவ்ல வந்துச்சுன்னா எங்க அம்மா என்னை அடிச்சு துரத்தாங்க, போய் சாமி கும்பிட்டு போய் காலையில எந்திரிச்சு சாமி குளிச்சு இன்னைக்கு போய் சாமி கும்பிடாம வேற என்ன வேலை அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அப்ப வந்து கொஞ்சம் ஆப்போசிட், அப்ப வந்து சாமி கும்பிட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து திராவிட கழக ஐடியாலஜி இருந்தா, அவங்க அப்பா அப்புறம் அவரோட தாத்தா இவங்க எல்லாமே திராவிட கழகத்தில் இருந்ததுனால அவர் சாமி கும்பிட மாட்டாரு. என்னையும் இது வரைக்கும் சாமி கும்பிடாத அப்படின்னு, சாமி கும்பிடாதன்னு டைரக்டாலாம் சொல்ல மாட்டாரு, பட் பொட்டெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா எனக்கு சின்ன வயசுல புரியல. நமக்கு அப்ப என்ன புரியும், இந்த ஐடியாலஜி இதுக்காக தான் உருவாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன புரியும். அவரு சின்ன வயசுல இருக்கும்போது ஓகே, அவர் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு போன, நீ போனதெல்லாம் என்னென்ன வேண்டதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வேண்டதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. முக்கியமா இந்த மாதிரி கேள்வி கேட்டு நமக்கு நிறைய இடத்துல கேள்வி கேட்காதனாலதான் நமக்கு நிறைய விடை கிடைக்கலையோ, நம்ம இன்னும் அப்படியே இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் கூட அப்பப்ப எழுந்திருக்கு. சோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நமக்கு ஒண்ணு தோணுது. முதல்ல சொன்ன மாதிரிதான் சாமி கண்ண குத்திங்ஸ்ங்கிற மாதிரி, இப்போ நம்ம இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நமக்கான அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். இப்படி போகும்போது நம்ம போயிட்டு வெறும் சாமி கும்பிட்டு சாமி நீ பாஸ் பண்ணிருன்னு சொன்னா மட்டும் எப்படி நம்ம பாஸ் ஆக முடியும், இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் ஆரம்பிக்குது நமக்குள்ள. அப்புறம் நான் பெருசா ஒன்னும் நியூஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணது கிடையாது. இப்பதான் இந்த எடிட்டோரியல்லாம் படிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இஷ்யூ ஸ்பெசிஃபிக்கான இருக்க இது நியூஸ் அந்த எடிட்டோரியல்ஸ் படிக்கிறதெல்லாம் இப்பதான் அந்த பழக்கத்தை டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்டர் காலேஜ் டைம்ல. அது வந்து ஒரு நியூஸ்னா ஜஸ்ட் நியூஸ், இட்ஸ் அ ஃபேக்ட் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ 2001 to 2006 அந்த பீரியட்ல வந்து ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் லார்ஜ் நம்பர்ஸ்ல டிஸ்மிஸ் பண்ணாங்க, ஒட்டு மொத்தமா ஒரே கையெழுத்துல அந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரியான இருக்காங்களா, ஒரு மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுது. அப்பதான் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது ஓகே நமக்கு நமக்கு எது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி பார்க்கணும். அந்த தேடலுக்கான விடை தான் நம்ம, எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இருக்க ஐடியாலஜில இருக்கேன். பட் இப்ப நான் ஒரே ஐடியா அதே ஐடியாலஜில தான் இருக்கேனா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து ஏத்திஸ்ட் ஐடியாலஜில இருக்கேன், இல்ல இது திராவிட கழக ஐடியாலஜில இருக்கேன் அப்படின்னா அது அந்த ஐடியாலஜி மட்டுமே இல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்க ஐடியாலஜியா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது அதுவும் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் போய் ஒரு சேஞ்ச் உண்டாகும்னா நான் நம்புறேன்.
வாய்ப்பு இருக்கு, உங்களோட வாழ்நாள்ல கடைசி காலங்கள்ல இமயமலையை நோக்கி ஒரு பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நீங்க அந்த இந்த மேட்டர் சொன்னீங்களே, இப்போ நம்ம சின்ன வயசுல கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பொட்டு வச்சுக்க அப்படிங்கறது, மோரோவர் அந்த டைம்ல இருந்தது நம் அதெல்லாம் வந்துமே கடவுள் நம்பிக்கையை தாண்டி அது ஒரு க்ரூமிங் கிட்டா தான் இருந்தது நான் பாக்குறேன். ஏன்னா அப்போ ஒரு சந்தனம் வச்சுட்டு போறது வந்து நம்ம அழகு மெருகேத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த கையில கயிறு கட்டிக்கிறது அது அந்த காலத்து ஸ்டைலா இருக்கும்.
ஆமா ஆமா ஆமா, அந்த இது நானும் கயிறெல்லாம் கட்டியிருக்கேன் சில நேரத்துல வந்து. அது சாமி கயிறு அப்படிங்கறத விட அது ஒரு ஸ்டைலுக்கான கட்டின கயிறாதான் நான் அது கட்டியிருக்கேன் கையில.
ஆமா, அப்ப இருந்த ஹீரோக்கள் எல்லாமே வந்து வில்லனை கொல்லும் போது அந்த என்ன குங்குமத்தை அப்படி நேர அடி அந்த நெத்தியில பூசிட்டு போய்தான் அப்படி அடிச்சு வளர்ப்பாங்க. ஓ, நம்ம ஒரு ஹீரோ, நம்ம ஒரு புரோட்டகனிஸ்டா நம்மளையே பாவிச்சுக்கிட்டு பண்ண விஷயங்கிறதான்
தெரியுது. ஒரு ஆன்டி ஹீரோவா இருக்கிறதா ஒரு கெத்தா நினைச்சிட்டு நாம இப்ப அதுக்கு மாறிட்டோம்.
இல்ல அது ஆன்டி ஹீரோ அதெல்லாம் இது மறுபடியுமே பாருங்களேன். இப்போ ஏன்னா ஒரு மெஜாரிட்டி வந்து ஒண்ணு சரின்னு நம்பும் போது நம்ம அது ரிவர்ஸான ஒப்பீனியன் நம்ம வச்சிருந்தோம்னா ஓகே இவன்லாம் இவனை தள்ளி வை அங்க தூரமா போடாடி அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்கு. அதுதான் நோபடி இஸ் அ பாண்ட். ஏன்னா இன்பானா பிறந்த உடனேயுமே எந்த ஒரு குழந்தையுமே ஏத்திஸ்டா எந்த பேரண்ட்ஸுமே வளர்க்கறது இல்ல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் கடவுள் சாமி கும்பிடுந்தான் வளர்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் படிச்சு கிடிச்சு அப்படி மாறிடுறாங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு.
அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்லி ஆகணும். ஏற்கனவே நாம பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஏத்திசம்ங்கிறது இட்ஸ் நாட் ஐடியாலஜி ஆர் திஸ் திங் ஆர் எனி தாட். இதுதான் நேச்சுரலா ஒண்ணு இருக்குது. அதாவது கடவுளுங்கிறது இல்லை, அது வந்து கடவுள் இருக்கார் அப்படிங்கிற சொல்லி நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு உள்ள ஊட்டப்பட்டதே தவிர, ஏத்திசம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஏத்திசம்ங்கிறது இட்ஸ் நாட் ஸ்பூன் ஃபெட் தாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து.
அது கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது, அப்ப கடவுள் இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அண்டு தான் இந்த நம்ம உருவாக்குறதெல்லாம் இதுல மார்வல்ஸ்ல சொல்ற மாதிரி Nobody is born as a superhero. They are trained us. அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சந்தன வை அங்க போகும் வை. இது வந்து குழந்தைகள், நம்ம ஒரு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு. ஆனா எனக்கு வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்க, பெண்களுக்கு அப்படின்னா நம்ம அம்மா டைம் பாட்டி டைம் எல்லாம் சொல்றோம். எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப சரியான்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கான இருந்தது சொல்றேன். அவங்க அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசா இருந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. மோஸ்டா வந்து பெருசான பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருந்தாலும் இல்லாட்டியுமே ஆஃப்டர் த மேரேஜ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் சார்ந்து இருக்காரோ அவங்களோட நிது ஐடியாலஜி அந்த மாதிரியே மாறிடுது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இன்சியல் மாத்தி போட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கு. அப்போ இது அந்த டைம்ல சொல்றேன், ஒரு 80s மேரேஜ் 70s 60s மேரேஜ் ஆகும்போது வந்து
அந்த நேரத்துல தானே நமக்கு அந்த ஒரு கருத்து சொல்லி கொடுத்துருக்காங்க, கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன்.
அப்போ மேஜரா வந்து அந்த டைம்ல இருந்தப்ப ஒரு விமன்ஸோட அதாவது ஃபேமிலி விமன்ஸோட ஐடியாலஜிஸ் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தயர் ஹஸ்பண்ட், அவங்களோட ஒப்பீனியன் சார்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன்.
இல்ல அந்த ஹலோ
சொல்லுங்க,
அது மூவிஸும் ஒரு இந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, எப்பதான் கல்லானாலும் கடமை ஃபுல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது இல்லாம ஒரு ஒரு சமூக சார்ந்துதான் இங்க திருமணங்கிறது நடைபெற்றுட்டு இருந்ததுனால அந்த சமூகத்துக்குன்னு ஒரு பெரிய கருத்து இருந்திருந்தா அந்த கருத்தை தான் அவங்க ஃபேமிலி இன்ஹெரிட் பண்ணும் அப்படிங்கிறதுனாலும் இருக்கலாம் இல்லையா.
அதான் அது அதை மீறி நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்குதான், மீறி யோசிக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒர்க் லோட் இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த கால் இருந்துருக்கு அது இருந்து இது வரைக்கும் அண்ட் தென் அவுட்டர் அந்த அவுட்டர் ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சூழலே இல்லை. இல்லை வீடு அவங்க அந்த நீங்க சொன்ன அந்த அவங்க சமூகம் அந்த இடத்துக்குள்ளேயேதான் அந்த வாழ்க்கைங்கிறத சுத்திட்டு இருக்கும்போது இதுல இருந்து முரண்பட்ட ஒரு கருத்தோ இதுல இருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்த வந்து பாக்குறக்கே வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகளே கம்மி இந்த ஹோல் வாழ்நாள்ல. சோ அதை பார்த்து ஓகேன்னு யோசிச்சாலும் அத வெளிய ஒரு கருத்தாவோ வைக்கிறதுக்கான சூழலே இருந்திருக்காது.
ஆனா இன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா
ஒவ்வொருத்தரும் இப்போ சோசியல் மீடியா வந்துட்டதுனால அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பாட்டுக்கு பதிவிட்டுட்டு போறதும் பிற கருத்துக்களை நுகர்றதும் இங்க வந்து ஒரு வாடிக்கையான விஷயமா அமைஞ்சிருச்சு. ஸோ வரும் காலங்கள்லயும் நமக்கு வந்து இப்போ முன்னாடி இருந்த மாதிரி ஃபேமிலியோட ஐடியாலஜில தான் நாமளும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
இதுக்கு அதான் நம்ம நம்ம அதான் போன எபிசோட்ல வந்து என்னடா சோசியல் மீடியாக்கு எதிராக பேசுறீங்க இப்ப இப்படி பேசுறீங்கிறது கிடையாது. இந்த அதோட குட் போர்ஷன்ல வந்து இது ஒண்ணு, அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து அமெரிக்கன் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ மாறி இருக்கோம். ஸோ அமெரிக்கா ஸோ அந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்பவுமே எனக்கு என்னன்னா அது பெருசான ஒரு மாற்றமா தெரியல. எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இருக்கு, ஆனா நம்ம எதையுமே இன்டெப்தா ஒரு அப்போசிங் ஹேண்ட்ல இருக்கிறவங்களை வந்து ஒரு ஐடியாலஜியோ ஒரு நிதையோ ஒரு ஒப்பீனியனையோ அவங்க ஈவன் அந்த பர்சன்ஸை கூட நம்மளால எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியறது இல்ல. அவன் சொல்றான் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, ஏன் அப்படி சொல்றான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டா அந்த ஐடியாலஜி இப்படி சொல்றானுங்க அப்படி என்ன இருந்திருக்கும் ஒருவேளை ஹிஸ்டாரிக்கலுக்கான அந்த
இடத்துல வந்து முக்கியமான கவனிக்கப்பட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ். ஸோ இப்போ இப்போதைக்கு கருத்து விவாதம் நிறைய நடக்கிற இடம் வந்து ஒன்று வந்து டிவி டிபேட் ஷோஸ், அப்புறம் இன்னொன்று வந்து வாட்ஸ்அப் குரூப் கன்வர்சேஷன்ஸ். இங்கே தான் நமக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் விவாதங்கள் வந்து நடக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் நான் இங்கே இப்போ கவனித்த வரைக்கும் என்னென்னா ஒரு வாட்ஸ்அப் கன்வர்சேஷன் வரும்போது நிறையா வந்து ஒரு ஆனஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரூஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேர்டன்ங்கிறது வந்து வந்து ஒரு வித்தியாசமான சூழலுக்கு உட்படுது. இது நான் என்னன்னு விளக்கி சொல்றேன். இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் சொல்லும் போது நம்ம தெரிஞ்சவங்க கூடயே தான் நம்ம வந்து இப்போ இது பண்ண போறோம், வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன் பண்ண போறோம். அவங்க வந்து ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, கரெக்டா, அவங்க வந்து அவங்க ஐடியாலஜி தான் கரெக்ட்னு பேசுவாங்க. சில சமயம் இது எந்த அளவுக்கு போகணும்னா சூடோ சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்ன்ற மாதிரி பேசுவாங்க சில பேர்.
அது அது எகைன் ஜஸ்ட் அ பிட் ஆஃப் ஈகோயிஸ்டிக்கான இதுதான். இப்ப எனக்கு அது தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறது ஒரு செல்ஃப் எஸ்டீம் பிரச்சனை வந்துருது. அது இல்லாம இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது அது நான் என்ன மட்டும் விட்டு கொடுக்கறது அல்ல, என்னோட சித்தாந்தத்தையும் சரி என்னை சுத்தி இருக்க என்ன மக்களையும் அது பொய் அப்பா அவங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு விட்டு கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கான அந்த மனநிலை வந்து அது அப்படி இருக்கு. ஸோ அதனால
இது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி விட்டு கொடுக்கறத விட தான் தோத்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஈகோட ஈகோயிஸ்டிக்
எனக்கு சொல்லி கொடுத்த எங்க அப்பால இருந்து அப்போ நான் சார்ந்திருக்கிற என்னோட பார்ட்டியில இருந்து அந்த மெம்பர்ஸ் இருந்து லீடர் வரைக்கும் எல்லாருமே அப்ப தப்பானவங்க, அதை எப்படி நான் விட்டு தர முடியும் அந்த இடத்துல வந்து அதுதான் பிரச்சனை.
இப்போ இந்த இடத்த நம்ம பேசிக்கும்போது இப்போ நமக்கும் ஒரு சங்கிக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னு வைங்களேன். நான் இது வரைக்கும் எதிர்கொண்டது வரைக்கும் சொல்றேன், திடீர்னு எனத்தையாவது சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்பானுங்க. அது ப்ரூஃப் என்னன்னா இருக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இது சொல்றோம்னு வைங்களேன், இது இப்படி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இல்லை அதனாலதான் இல்லைன்னு சொல்றோம். ஓகேவா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ரூஃப் இல்லாம நம்ம எதையும் நம்ப முடியாது. ஆனா இவன் எந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்கு கொண்டு வரானுங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொக்க மொக்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ தூணிலையும் இருப்பார் தூண்மலையும் இருப்பார் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்றானு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூணிலே இருக்கு தூண்மையும் இருக்கு, இல்ல நீ நிருபி அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெருமிதம் வேற இருக்கும் அவனுங்களுக்கு, எங்க நம்மளால நிரூபிக்க முடியாம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களுக்கு ஒரு பெருமிதம். அதுல
விஜயகாந்த் ஒரு கையில மண் எடுத்து 2,26,365 அப்படிங்கிற மாதிரி எண்ணி பாத்துக்க சந்தேகம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் கிரிஞ்சு காமெடி பண்ணாதான் கிரிஞ்சு காமெடி பண்ணாதேன்னு குடிச்சு அடிக்கிட்டு பண்ணுவியா பண்ணுவியா.
நான் இன்னொன்னு ஒன்னு சொல்றேன், இது வந்து நான் ஒரு ஜாடமடையா சொல்றேன், என்னன்னா ஒரு எப்படி சொல்றது துல்லிய தாக்குதல், அது பேரு ஒரு துல்லிய தாக்குதல் நடந்துச்சு. அது நடக்கும்போது நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்னு சொன்னேன். அது வந்து அப்போ வந்து உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா கூடு அப்படின்ட்டு சொல்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப வம்பளுத்து பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப கடைசியில பார்த்தா ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனே ஒன்னு லீக் ஆயிருக்கு, ஒரு ஒரு முக்கிய புள்ளியோட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ஒன்னு லீக் ஆயிருக்கு. இப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன சொன்னாலும் அவனுங்க நம்ப மாட்டானுங்க, அந்த மாதிரியான ஒரு இதுதான். படிச்சாவது திரும்புறானா, படிச்சும் திருந்த மாட்டானுங்க, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குதான் இது நம்ம இருக்க சங்கிய வந்து ட்ரெயின் வாஷ் அண்ட் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானுங்க.
என்னன்னா அட நான் சொல்றத நீ நம்ப வேண்டாம், நீ இது படி, படிக்க தெரியுதுல்ல எது தெரியுதுல படி, அதான் இந்த பெரியார் சொன்ன மாதிரி படி, உனக்கு படி நீ படிச்சு நீயே தெரியு அது உண்மை எதுன்னு எனக்கு தெரியுதோ அதை பாருங்க அப்படின்னா. என் இப்போ இந்த பிரச்சனையில வர நம்மை பிரச்சனையில இந்த நிதுல இருக்கிற எல்லாருமே ஐடியாலஜியை முன்னாடி வச்சே பேசுறதுல எல்லாருமே பீப்புள்ஸோ ஒரு பார்ட்டியை முன்னாடி வச்சு மட்டும்தான் பேசுறாங்க. அதாவது ஐடியா விட்டுட்டு ஆட்களை தூக்கி கொண்டாடுற நிலைமைதான் மறுபடியும். அதான் ஒரு ஐடியாலஜியை ஏத்துக்கிட்டு ஒரு சித்தாந்தத்துக்கு உட்பட்டு அதை நம்ம வாழ்க்கை முறையில ஈடுபடுத்திட்டு இருக்கிறது ஒண்ணு, வெறுமனே ஒரு ஐடியாலஜி கொண்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில மெம்பரா இருக்கிறது ஒண்ணு, பார்ட்டியில மெம்பரா இருக்கிறது வேற, அந்த ஐடியாலஜிய நம்ம வாழ்வியல இது பண்ணி இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா மோஸ்ட் ஆஃப் த நேம் வந்து அந்த கான்ட்ராடிக்ட் வந்து நம்ம ஊர்ல பரவலா இருந்துட்டு இருக்கோம். அவன் ஒரு திராவிட அமைப்புல இருப்பான், சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஆனா இதுல இருப்பான், ஆனா இது பேசிட்டு இருப்பான் அப்படிங்கிற அந்த.
இங்க வந்து ஐடியாலஜிஸ் கூட சண்டை போடுறத விட ஐடியாலஜ், அதாவது ஒரு ஐக்கன், அந்த ஐடியாலஜியை பாப்புலர் பண்ண ஒரு ஐக்கானை தான் இவனுங்க வந்து பேஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இவனுங்க என்ன நினைக்கிறாங்க, இவனுங்க யுத்தி என்ன மாதிரி இருக்குதுன்னா, இப்போ வந்து அந்த ஐக்கனை நம்ம அடிச்சு உடைச்சிட்டோம்னா நம்ம ஐடியாலஜி உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இங்க இருக்கு. ஆனா இந்தியாவிலன்னு சொல்லும் போது இந்தியாவில பெருசா ஒரு ஐக்கானும் இல்லை. பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா ஆதி காலத்துல பாத்துக்கிட்டோம்னா புத்தர் இருந்தாங்க, அப்புறம் அம்பேத்கர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே பிராமணிசத்துக்கு எதிராக பேசினவங்க தான். ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, விஷ்ணுவே இப்ப வந்து ஒரு புத்தாவை வந்து இப்போ ஒரு விஷ்ணு ஒரு அவதாரம், அது ஒண்ணு. இவனுங்க அடுத்து அம்பேத்கர், அம்பேத்கர்னு சொல்ல போனா அம்பேத்கர் வந்து அம்பேத்கரே புத்த மதத்துக்கு மாறினவர் தான். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, ஏதோ அது ஒண்ணு சொல்லி அப்படியே உள்ள இழுக்க பாக்குறானுங்க. இது இந்தியா லெவல்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு தெரியல, பட் இங்க சொல்ல போனா தமிழ்நாட்டுலன்னு சொல்லும் போது எல்லாரும் கொஞ்சம் அந்த லெவலுக்கு தெளிவா இருக்காங்கன்றது எனக்கு புரியுது. மத்தபடி ஒண்ணு வந்து இங்க புத்திசமே இல்லாததுனால அந்த புத்தா வந்து இழுத்துக்கிட்டது வந்து இங்க பெரு, பட் அம்பேத்கர் இழுக்கும் போதுதான் இங்க வந்து ஒரு பிரச்சனை வருது. அம்பேத்கர் எப்படியும் பிராமணத்துக்கு எதிராக பேசினாரு, பிராமணர்களுக்கு எதிராக பேசினாரு அப்படிங்கறது வந்து இங்க இவனுங்களுக்கு வந்து ஒரு உள்ளுறுத்தலா இருந்தாலுமே, இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமும் அதை வந்து அம்பேத்கரை வந்து எடுத்துக்கிட்டு பேசுறதுனால இவனுங்களால அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அம்பேத்கரை வந்து உள்ள இழுத்துக்க முடியலங்கிறத நான் பாக்குறேன்.
ஐகான் அப்படிங்கும் போதுதான் எனக்கு இன்னொன்னு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலஜியவோ ஒரு பார்ட்டியவோ ஒரு ஒரு பிரபலப்பட்ட ஒரு ஐகான் அவங்களோட இதுலதான் உருவானதா இருந்திருக்கும். சோ இப்ப அது பை த பாஸ் ஆஃப் டைம் அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, அவங்க போயிட்டாலுமே இன்னுமே அந்த பார்ட்டி இருக்கிறனால மட்டுமே, இல்ல அந்த ஒரு சின்ன இருக்கிறனால மட்டுமே உன்னா அதுக்கே ஓட்டு போடுவேன் அந்த மாதிரியான ஒரு நிதி மாறிட்டு இருக்கு. லைக் எப்படின்னா அந்த சித்தாந்தத்துல வந்த கட்சியா இருக்கலாம், பட் வந்து இப்ப வந்து அந்த சித்தாந்தத்துக்குள் உட்காராத ஒரு சித்தாந்தத்தை விட்டு வெளியே வந்து அந்த கட்சி வேறையா மாறி இருக்கும். பட் ஸ்டில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கறக்காகவே நான் உன்ன இது பண்றது, அதை உன்ன ஆதரிக்கிறேங்கிறக்கா ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை பரவலாவே இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல.
ஓகே, இங்க தமிழ்நாட்டுன்னு பொறுத்த வரைக்குமே இங்க ஏடிஎம்கே டிஎம்கே தான் இங்க பெரிய கட்சிங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. அதுக்கப்புறம் உருவாக்குன டிஎம்கேங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸுக்காக பிரிக்க வந்து அதிகாரங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கிட்டே வந்து பெருகி கிடக்குது, அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இங்க வந்து டிஎம்கேவா இருக்கு. ஆனா ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தனி மனித வழிபாடு, அது தனி மனித ஒரு பவரை வந்து அவர் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் இருக்கு. ஈவன் அவருக்கு ஓட்டு போடுறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு இது சினிமாவில பண்ணதெல்லாம் வச்சுதான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, அவர் வந்து என்ன கலரா இருக்காரு அப்படிங்கறதுக்காகவே அவர் வந்து அவர் மேல வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனி விருப்பமே இருந்தது.
கரிஷ்மா,
ஆமா அது கரிஷ்மான்னு சொல்ல முடியாது ஒரு
அந்த வார்த்தை பயன்பாடு வந்து அதிகமா கேட்டு கேக்குறாங்கிற அந்த அதை பத்தி அவங்கள பத்தி பேசும்போது அந்த கரிஷ்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாரும் சொல்றது
அவரோட கரிஷ்மாவை பத்தி தான் பேசுவாங்க, அவரோட வசீகரத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து ஒரு ஐடியாலஜிக்கலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா நான் பார்க்கல. அது வந்து ஒரு தனி மனித ஒரு பவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்களுமே தங்களோட பவர் சென்டர்ஸை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் குறியா இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவங்க அவங்க வந்து அவங்களோட பவரை வந்து என்னைக்கும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஒரு பவர் சென்டரா தான் அவங்க இருந்திருக்காங்க அந்த கட்சியில. அவங்கள தவிர அவங்க இறப்புக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேரை தெரியுமே தவிர மத்த யாருமே தெரியாது. அந்த தொகுதி மக்களுக்குமே தெரியறதேங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்கும்.
இதேதான் இதே ஆக்சுவலி நான் தான் அந்த ஐடியாலஜியை தாண்டி அந்த ஐக்கானோ ஒரு ஒரு தனி நபரையோ அவங்க இருந்தாங்க அப்படிங்கறக்காகவுமே ஸ்டில் வி கான்ட் வோட் ஆர் சப்போர்ட் டு எ பர்டிகுலர் பார்ட்டி. ஏன்னா அது வந்து இப்போ அவங்க இருந்தாங்க, அவங்க இருந்த ஒரு காரணத்தினாலேயோ, அந்த சின்னம் இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலேயோ, நம்ம இப்ப இருக்கிற தற்கால சூழ்நிலையில அதுக்கு சப்போர்ட் பண்றது வந்து ஒரு கண்மூடித்தனமா கடவுள் இருக்கு நம்புற மாதிரியான ஒரு இதுதானே. ஏன்னா இப்ப இருக்கிற சூழலுக்கு, இப்ப இருக்கிற கேண்டிடேட்டோ, இப்ப இருக்கிற மேல இருக்கிற ஆளுமைங்கிற வந்து சரியா இருக்குமா, இருக்க மாட்டாங்களா, சோ அந்த மாதிரியான ஒரு பேசிஸ்ல இருக்கு. சோ ஸ்டில் எகைனுமே நம்ம இருக்கிற ஸ்டாண்ட வந்து அதை ஒரு பரிசீலனை பண்ணி பாக்குற ஒரு மைண்ட் செட்டோ, சரி அதை விட்டு வெளியே போய் வேற அகைன் எனிதிங் பெட்டரா இருந்தா நம்ம அதுக்கு ஆர்ட் பண்றதுக்கான ஒரு மனநிலையிலேயே கிடையாது. என் ஸ்டாண்ட் இது இருக்கும் போது இன்னுமே என் ஸ்டாண்டுக்கு நான் எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ, என்னோட நிதிக்கு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ, அது வந்து தன் ஈகோ வேணா அந்த இடத்துல வந்து என் ஈகோ வந்து நான் விட்டு கொடுக்காம இருந்துக்கலாம் அப்படிங்கறது இருக்கும். பட் அது பொதுவா பொதுமக்களா எடுத்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அது கரெக்டா இருக்குமா இல்ல நல்லதுதான் நடக்குமாங்கிறது வந்து சரியான கேள்விக்குறியான விஷயம்.
ஐகான் பேஷிங்க தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி சம்மந்தப்பட்டமா இருந்தோம்னா நம்ம அந்த பார்ட்டிக்கே தான் இப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த மக்கள் மனசில் வந்து பதிஞ்சு போயிடுச்சு. அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் அவங்க சுய பரிசோதனைக்கு கூட அவங்க போகாத ஒரு நிலைமைக்கு தான் இருக்காங்க. அப்படி யாராவது ஒருத்தர் ஒரு குறையை சுட்டி காமிச்சா எங்கள் தலைவரை பற்றியே சொல்லிட்டியா நீ, அவ்வளோதான் பார்த்துக்க வேற லெவல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஐடியாலஜியை விட தனி மனித வழிபாடு அந்த ஐடியாலாக வந்து அப்படியே தூக்கிட்டு போறது தான் இங்க வந்து ஒரு ஐடியாலஜியா பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. பெருவாரியான இடத்துல வந்து ஒரு இந்த காஸ்ட்ங்கிறது வந்து ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டரா இருக்குல்ல. ஈவன் இப்போ பார்ட்டி வைஸ்லயும் சரி, ஆர்எல்ஸ் இது தனியாக ஒரு சோஷியல் செட்டப்புக்கும் சரி, இப்போ கேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. இப்போ கேஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸ் எல்லாமே ஐடியாலஜினால உருவாச்சா அப்படிங்கிறது இல்லாத மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் மக்களுக்காக மட்டுமே உழைக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்க்க போனால் அவங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருப்பாங்க இந்த பார்ட்டியை நடத்துகிறவங்க. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ள அடங்கி போற மாதிரியே தான் இருக்கும். இப்ப ராமதாஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் பையன் வந்துட்டாரு. இன்னைக்கு திமுகவை எப்படி எல்லாரும் குறை சொல்றாங்களோ அதே மாதிரிதான் எல்லா பார்ட்டியும் இருக்கு. அது யாரும் பார்க்க மறுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா ஜெயலலிதாவுக்கு குழந்தை இல்லை, பட் அவங்களோட ஃப்ரெண்டு சசிகலா அவங்களோட சொந்த மொத்த குடும்பத்தையுமே அதிமுக வச்சிருந்தாங்க. அந்த இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்போ பிஎம்கே எடுத்துக்கிட்டா அன்புமணி ராமதாஸ் வந்து அவரோட பையனை கொண்டு வந்தாரு. இப்படிதான் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இப்போ இந்த காஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸ் நம்ம கொஞ்சம் தனியா எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி வந்திருப்பாங்க. இப்ப ராமதாஸ்னா ஆரம்பத்துல சொல்லும்போது தலித் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா 2012 அப்புறம் அந்த இளவரசன் திவ்யா கேஸ்க்கு அப்புறம் அவரோட டோட்டல் ஸ்டாண்டே அப்படியே மாறி போயிருக்கும். அவர் எப்படின்னா அவரோட கேஸ்டை வச்சு அவர் வந்து கேஸ்டை வந்து முதலீடாக போட்டு அவர் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமா தான் அவரோட கட்சியை நடத்திட்டு வர்றாரு.
என்னை பொறுத்த வரைக்குமே அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி ரிலிஜியன் காஸ்ட் ஆர் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ட்ங்கிறது வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டூல் ஃபார் கேதரிங் பீப்புள் டுகெதர். ஒரு கலெக்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்து அதாவது ஏதோ ஒரு வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜென்ரலான திங் லைக் நம்ம நேஷனலிஸ்ட் பேசுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபேக்டருமே வந்து இது என்ன இந்த டூரை நான் வச்சுக்கிறேன், இந்த டூரை நான் காட்டும் போது உனக்கு காமன் எனக்கு காமன் அப்படிங்கும் போது இந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையுமே நம்ம கன்ஃபைன்டா ஒரு ஸ்டாண்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பர ப்ரொலாங்டு பீரியட் வந்து நம்ம அவங்கள அப்படியே ஒன்னாவே வச்சுக்க முடியுங்கிறக்கான இந்த டூல் மேக்சிமம் இருக்கு. இப்போ நம்ம ரிலிஜியன் அப்படிங்கிற அந்த ஒரு டூலை வச்சுதான் இப்போ நம்மளோட இந்தியன் கான்டெக்ஸ்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து எவ்வளவு தூரம் பிளே ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? இது அந்த ஒரு டூ ஏன்னா சம்பந்தமே இருக்காது. ஈவன் தோ தேர் என்ன சொல்றது கான்ட்ராடிக்டான அவங்களுக்கான ஐடியாலஜி கான்ட்ராடிக்ட் இருந்தாலுமே இப்போ இந்த ஒரு டூரை முன்னாடி வைக்கும் போது தமிழ்நாடு பீப்புள் கூட வந்து ஓகே அந்த ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்றாங்களே, ஏன் இந்த டூலை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு தோணுது. இருக்கிறவங்க அதுல இருக்கிறவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களா? அவங்க பொதுவாவே அந்த லேகிங் எனக்கு தெரியுது, என்ன லேக் ஃபாஸ்ட் ஃபார்வர்டான திங்கிங் இல்லாம.
அதே சமயம் மறுபடியும் இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது முன்னாடி நடந்த நீயா நானா ஷோ அந்த இது பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லும், சாரி இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரு இதுவே இல்லாம போயிடுது, ஒரு ரொமான்ஸ் பண்ற இதுவே இல்லாம போயிடுது சார், கல்லு மாதிரி இருக்கானுங்க இவனுங்க வந்து அதுக்காகவே அவனுங்களை இது பண்ணிக்கிறானுங்க. ஆனா அவங்கள வந்து பார்ட்டில இருந்து யாரோ கண்டுக்கிறாங்கன்னா கிடையாது, சும்மா ஜாதின்ட்டு போயிட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க. அதனால வீட்டுக்கு ஒரு யூஸ் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான பொருள்பட மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. இந்த கேஷ் பேஸ்டு பாலிடிக்ஸ் கேஷ் பேஸ்ட் பார்ட்டிங்கிறது வந்தும் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஹியூமனிட்டி ஆஸ் அ ஹோலா நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்காத மாதிரியான ஒரு இதுவாக தான் பார்க்க முடியும். அதே சமயம் டிரான்ஸ்நேஷனல் பாலிடிக்ஸுங்கிறத பார்த்தோம்னா இப்போ அமெரிக்காவோட இதை பார்த்துக்கலாம். அமெரிக்காவில் வந்து இப்போ ஜோ பிடன் வந்து ஜெயிச்சு வந்ததை வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னா முன்னாடி இருந்த ட்ரம்ப் பண்ண கிறுக்குத்தனங்களை எல்லாம் பாக்குறப்போ ஏன்டா இவனையெல்லாம் மடா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. ஏன்னா அந்த ட்ரம்ப் வந்து அவர் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ட்ரிப்ல இது ட்விட்டர்ல வந்து ஒரு ட்விட்டர் போட்டு விட்டு ஒரு கலவரத்தை தூண்டிடுவாரு. ஒரு துப்பாக்கி சூடு ஒரு பிளாக் ஸ்மெல் நடந்துச்சுன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி ரெண்டு பேருமே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உண்மையான காரணத்தை வந்து அவர் எடுத்து வெளியே சொல்றதுக்கான அவருக்கு தைரியம் இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த பாலிடிக்ஸ் அவர் நடத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காகவே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி 19 சொல்லி அப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸர் ரெண்டு பேரையுமே ஒரே இதுல வச்சு அவர் மக்களுக்கு வழங்க பாக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம இங்க கேஷ் பாலிடிக்ஸையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான, அங்க என்ன ரேஸ் இங்க வந்து கேஸ்ட், இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இங்க வந்து காஸ்ட் வந்து ஒரு ரிஜெக்ட் கேஷ் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ரிஜெக்டட் திங்ஸாவே இருக்குன்னு நான் பாக்குறேன். ரிஜெக்டட் திங்ஸ்னா இப்போ ஒரு கட்சியில ஒரு சாரார் மட்டும் இருக்காங்கன்னா அந்த சாரார் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுலயும் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க யார் யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இருக்கு. ஸோ நீ வந்தா என்ன உனக்கு மட்டும்தானே பண்ண போற, எனக்கு என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அதே சமயம் ஒரு பொதுவா எல்லாருக்குமான இதை வந்து வெளிப்படையா பேசுற ஒருத்தரை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு இங்க தோணுது.
இப்போ நம்ம ஒரு ஒரு தனி மனிதன் இல்லாம ஒரு கலெக்டிவான நம்ம கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற மக்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ் அண்ட் தென் இந்த இந்த மாதிரியான ஐடியாலஜிஸ் வந்து எப்படி சேப் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்த்துருக்கோம். லைக் இது நாங்க எல்லாமே இது மட்டும்தான் ரீசனா இது மட்டும்தான் காரணமானு பார்த்தா இருக்காது. இது எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு எங்கனால பர்சீவ் பண்ண முடிஞ்ச அளவுக்கான காரணங்கள் இது. இதை விட எக்ஸ்ட்ரா காரணங்களும் இருக்கலாம். இந்த எபிசோடோட சமப்பா நீங்க எதெல்லாம் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
இந்த எபிசோடுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஜஸ்ட் ஒரு ஒருத்தரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி ஷேப் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது அது மட்டும் இல்லாம ஒருத்தர் எந்த மாதிரியான ஐடியாலஜி எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஐடியாலஜி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கூட இங்க இருக்கு. நம்ம அதை டீட்டெயிலா பேசல, பட் அதுக்கான ஒரு
நம்ம இல்ல இல்ல யாருக்குமே நீ இதைத்தான் எடுத்துக்கணும் இதைத்தான் எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் தென் இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது, இது இப்படித்தான் இருக்கணும்னு. பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்னும் பெட்டர்மெண்டா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கறத நம்மளோட வியூவா தான் இதை சொல்றோம் இல்லையா.
இது ஒரு ப்ரீகர்சர் மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமா என்னன்னு சொல்ல போனோம்னா, இங்க தனி மனித வழிபாடும் அப்புறம் இது ஒரு ஐடியாலஜியோட சுய பரிசோதனையும் இங்க ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது எந்த ஐடியாலஜிக்கும் இந்த இது ரெண்டுமே ஒத்து போகும்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட இது வந்து ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சோம்னா தெரியும், ஈவன் தோ அவங்களோட கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் சொல்றத கை நீட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தாலும், அந்த கட்சி வந்து கட்சியோட முகமா அறியப்படுறது வந்து இப்போதைக்கு பெரும்பான்மையான பகுதிக்கு வந்து மோடியும் அடுத்தபடியாக அமித்ஷாவும் தான் அவங்களோட இதுக்கு வந்து தனி மனிதன ஒரு கட்சிக்கு உருவகம் படுத்தப்படுது. இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்ல காங்கிரஸ் வைக்க முடியாது, ஏன்னா காங்கிரஸ்ல இருக்க நிறைய பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தான் ஆரம்ப காலத்துல. இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல. நிறைய அந்த பார்ப்பனிய கொள்கைகள்லாம் கொண்டு வந்தவங்க தான் காங்கிரஸ்ல இருக்காங்க. அதே சமயம் இந்த எக்கனாமிக் பேஸ்டு ரிசர்வேஷன் கொண்டு வந்தப்போ ஆதரிச்சது தான் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் வந்து நம்ம பிஜேபிக்கு எதிரான ஒன்றா நம்ம வைக்க முடியாது. இந்த பக்கம் நம்ம ஊர்லன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து திராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்லுவேன். ஏன்னா இது நான் ஒரு கட்சிக்காக அசைன் பண்ண மாட்டேன், டிஎம்கேவோ இல்லை விசிகாவோ இந்த மாதிரி ஒரு கட்சிக்காக நான் அசைன் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து என்னதான் இது டிஎம்கே வந்து அதுலேருந்து வந்திருந்தாலும் இது கட்சி இது ஓட்டு அரசியலுக்காக நிறைய வந்து சமரசம் ஏற்படுத்திட்டு இருக்கு. விசிகான்னு சொல்லும் போது விசிகாவை வந்து எல்லாருமே ஒரு அதையும் ஒரு கட்சி சார ஒரு அந்த கட்சியும் ஒரு கேஷ் பேஸ்டு அவுட்ஃபிட்டா தான் பாக்குறாங்க. ஈவன் அவங்க வந்து வெளிப்படையா நிறைய நேரத்துல நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் பார்க்க மறுக்கிறாங்க. பட் இருந்த இப்ப நான் அந்த இதுக்கு வந்து அந்த இது கொடுத்தனா அதுவும் ஒரு ஒரு திருமாவளவன வந்து ஒரு தனி மனித வழிபாட்டுக்குள்ளாக்குற மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி இல்லாம நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கறத வந்து நாம இங்க பாக்கணும். எந்த ஐடியாலஜியில சார்ந்திருக்கோமோ அந்த ஐடியாலஜியோட சுய பரிசோதனையை மேற்கொள்ளணுங்கிறது தான் இங்க வந்து ஒரு முக்கியமான கருத்தா இருக்கும். அது இல்லாம இன்னைக்கு நம்ம ஜான்வரியில ரெக்கார்ட் பண்றோம், இந்த மே மார்ச் ஆர் ஏப்ரல் அந்த சமயத்துல எப்படியும் எலெக்ஷன் நெருங்கிரும், எல்லாரும் கண்டிப்பா போய் ஓட்டு போடணும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருக்கும். எல்லாரும் போய் நான் ஓட்டு போடுறதுனால என்ன மாற போகுதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கருத்து தான் சொல்ல முடியும். நீங்க ஓட்டு போடலன்னா நீங்க விரும்பத்தகாத ஒருத்தர் வந்து உங்களை ஆட்சி செய்ய நேரிடும் அப்படிங்கறது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு நீங்க இந்த வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா போய் ஓட்டு போடணும் அப்படிங்கறது தான் என்னோட இதா இருக்கும். இது எந்த கட்சி சார்பாகவும் இல்ல, இது நம்ம பாட்காஸ்ட் சார்பா நான் இங்க தெரிவிச்சேன்.
நான் சொல்ல வேண்டியதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன அதே செட்டு தான், எல்லாரும் தான் பார்ட்டியில இருக்கிறக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதாவது ஒரு பார்ட்டிகள் மட்டும் நான் இருந்துட்டு நான் இந்த பார்ட்டியில இருக்கேன் பார்ட்டியில இருக்கிறேங்கிறத தாண்டி அந்த ஐடியாலஜி வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஐடியாலஜியா இருந்தா பெட்டர். ஸோ அந்த ஐடியாலஜி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல எவ்வளவு தூரம் இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு அது கான்ட்ராடிக்டான அந்த பார்ட்டியில மட்டும் இருந்துட்டு அது கான்ட்ராடிக்டான இருக்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பட் ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கறது வந்து இது வந்து சும்மா வெளி உலகத்துக்காக நம்ம அப்படி பாவிச்சுக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். சோ நம்ம லைஃப் ஸ்டைல அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஏன்னா அந்த பார்ட்டி அப்படிங்கறது வந்து இந்த அது சும்மா நேம் சேக்கான ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அகைன் திங் என்னன்னா, ஒரு ஐடியாலஜி பேஸ்டு பார்ட் ஆர் நிதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாலஜி அப்படிங்கறத வந்து ஒரு பேஸ் கான்செப்ட் பேஸா நான் பாக்குறேன். ஸோ நம்ம ஐடியாலஜி சரியான ஐடியாலஜியா இருந்தா 100% எதுவும் சரின்னு சொல்லிட முடியாது. இருக்கிறதுல சிறப்பான ஐடியாலஜி இருந்ததுன்னா அந்த ஐடியாலஜி மேல கட்டப்பட்ட பார்ட்டிகள் பார்ட்டியோ பார்ட்டிகள் இருக்கிற ஆட்கள் இப்ப சரியா இல்லாம இருந்தா பின்னாடி ஆட்கள் சரியான ஆட்கள் வரும்போது இப்ப நம்ம எடுத்து அந்த பார்ட்டியோ அந்த ஐடியாலஜிங்கிறது வந்து சிறப்பா செயல்படுறதுக்கான வழி இருக்கு. பட் நம்ம ஐடியாலஜியோ ஐடியாலஜியே இல்லாத ஒரு பேஸ்ல நம்ம இருந்தோம்னா எவ்வளவுதான் ஆட்கள் மாறினாலும் எவ்வளவுதான் காலம் மாறினாலும் சோ அந்த கோருங்கிறது சரியில்லாம இருக்கிறப்போ ஆட்கள் எவ்வளவுதான் மாறிக்கிட்டே வந்தாலும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நல்லதான் மாறும் அப்படிங்கறது வந்து ஒரு மூடநம்பிக்கையா போயிடும்.
சோ இந்த எபிசோட் வந்து நம்ம ஒரு பெரும் இடையூறுகளுக்குள்ளேயே செஞ்சு விடுச்சிருக்கோம். இது ஒன்றும் நம்ம பெருசாக ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் சொல்லிட முடியாது, பட் ஜஸ்ட் அ கேஷுவல் கான்வர்சேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ கேட்டுட்ருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட இமெயில் ஐடி அப்புறம் இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு அனுப்பி வைங்க. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு என்ன டாபிக் பேசணுமோ அதோட சேர்த்து உங்களோட கருத்துக்களையும் மெயிலுக்கும் இல்லை டிஎம் இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கும் அனுப்பி வைங்க. ஸோ மறக்காம கேடிட்டாக்ஸை எங்கே கேட்டுட்ருக்கீங்களோ உங்கள் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கேட்டுட்ருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கோங்க. அடுத்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திப்போம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேடிடாக்ஸ்.